அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜூலை திங்கள் 14 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவில் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக காட்டும் ஆய்வு குறித்த ஒரு பேட்டி, தமிழ்நாட்டில் வேட்டி கட்டி வர தடை விதித்த கிரிக்கெட் கிளப் விவகாரம் எழுப்பிய சர்ச்சை பற்றிய ஒரு செய்திக்குறிப்பு.
இது வந்து ஒரு 62 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி வெள்ளக்காரன் காலத்தில் போடப்பட்டது, ஆங்கிலேயர் காலத்தில். ஆங்கிலேயர்களிடம் நாட்டை விட்டு வருந்தது பிறகு கூட அந்த கலாச்சாரத்தை மட்டும் இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்று.
இலங்கையில் காணாமல் போனோர் விவகாரத்தில் அமைச்சர்கள் ஈடுபாடு இருப்பதற்கான ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்போம் என்று காணாமல் போனோர் ஆணையம் கூறியிருப்பது பற்றிய செய்தி.
இந்த அரசினுடைய நோக்கமே அரசுக்கு எதிராக ஜெனீவாவிலே கொண்டுவரப்பட்ட பிரேரணையை முறியடிப்பதற்கும் அதற்கு வெள்ளையடிப்பதற்குமான முயற்சியாகத்தான் இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.
தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் திரையரங்குகளை எட்டாமல் இருக்கும் நிலையை மாற்ற புதிய வணிக முயற்சி எடுக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு ஆகியவையும் பின்னர் விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் தமது நாட்டின் ராணுவ விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ரஷ்ய பகுதியிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ராக்கெட் காரணமாக இருக்கலாம் என்று யுக்ரைன் கூறியுள்ளது. அந்த விமானம் மிக உயர்வாக பறந்து கொண்டிருந்தது என்றும் அந்த அளவுக்கு உயரம் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களிடம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார். யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்திலிருந்து சில பணியாளர்கள் தப்பித்திருக்கலாம் என்றும் அவர்களை தேடி மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமது நாட்டின் எல்லைப்பகுதியில் ரஷ்யா இராணுவ வாகனங்களை குவித்து வருவதாக யுக்ரைன் கூறுகிறது.
பூகோள நிதி நெருக்கடி உருவாக்கிக் கொண்டிருந்த வேளையில் முதலீட்டாளர்களுக்கு தவறான தகவல்களை வழங்கி திசை திருப்பிய வங்கி என்று குற்றம் சாட்டப்பட்ட அமெரிக்காவின் மூன்றாவது பெரிய வங்கியான சிட்டி குரூப் தன் மீதான விசாரணைகளை சமரசம் செய்யும் முகமாக $7 பில்லியன் செலுத்த சம்மதித்திருக்கிறது. மோட்கேஜ் எனப்படும் அடமான வர்த்தகத்துறையில் ஆபத்தான அடமானங்களினால் உத்தரவாதம் செய்யப்பட்ட பத்திரங்களை தாம் விற்றதை மட்டுமல்ல இதனால் நேரக்கூடிய ஆபத்துகளை விளக்கிக் கூறவும் தவறியதையும் சிட்டி குரூப் ஒத்துக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஜேபி மோகன் என்ற இன்னொரு முதலீட்டு வங்கி $13 பில்லியன் அபராதம் செலுத்தியிருக்கிறது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா வங்கியும் இதுபோன்ற அபராதம் செலுத்துவது பற்றி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறது.
இஸ்ரேல் கடந்த வாரத்தின் இறுதிப் பகுதியில் காசாவை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அறிவித்த பிறகு காசாவின் வடபகுதியிலிருந்து 17,000 பாலஸ்தீனர்கள் பள்ளிக்கூடங்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
The UN estimates that 25,000 children today in Gaza are in desperate need of
காசா மீது இரண்டாவது வாரமாக இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் இதுவரை சுமார் 100,000 வீடுகள் அழிந்துள்ளன என்றும் ஐநா கூறுகிறது. அங்கு ஒரு மோதல் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று சர்வதேச அளவில் அழுத்தங்கள் அதிகரித்து வந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து தனது இராணுவ தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 170 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீனியர் கூறுகின்றார்கள். எனினும் இஸ்ரேலியர்கள் யாரும் கொல்லப்படவில்லை. இதனிடையே பாலஸ்தீன இளைஞர் ஒருவரை கடத்தி உயிருடன் எரித்ததாக 3 யூதர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
கோஸ்டா கொங்கோடியா என்ற உல்லாச கப்பல் விபத்து மீட்பாளர்களால் மீண்டும் கடலில் மிதக்க விடப்பட்டிருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்னர் 2012 ஆண்டில் ஜிக்லியா என்ற துறைமுகத்திற்கு அருகே இந்த கப்பல் பாறைகளில் மோதிய போது 32 பேர் உயிரிழந்தார்கள். கடலின் அடியிலிருந்த மேடையிலிருந்து 2 மீட்டர் உயரத்திற்கு கப்பலை தூக்க முகமாக கப்பலின் மேல் ஓட்டோடு ராட்சத உலோகப்பெட்டிகள் பொருத்தப்பட்டு அவற்றுக்குள் அழுத்தப்பட்ட காற்று பாய்ச்சப்பட்டது. விபத்து நடைபெறும் போது கப்பலுக்கு பொறுப்பாக இருந்த தலைமை மாலுமி கேப்டன் பிரான்சிஸோ ஷெச்சினோ மீதான ஆட்கொலை வழக்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நிறவெறி கொள்கைக்கு எதிராக போராடி வந்த தென்னாப்பிரிக்காவின் எழுத்தாளர் நடீன் கோர்டிமேர் தனது 90வது வயதில் காலமாகியுள்ளார். 60 முன்னர் இலக்கிய வாழ்வை தொடங்கிய அவருக்கு 1991 ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
பிரிட்டனில் பல வருடங்களுக்கு முன் நடைபெற்ற குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் பற்றிய வழக்கை விசாரிக்க பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி எலிசபெத் பட்லஸ்லஸ் அம்மையார் தனது பதவியை துறந்து வெளியேறியிருக்கிறார். பிரிட்டிஷ் அரசாங்க உயர்மட்ட பிரமுகர்கள் மத்தியிலான சிறுவர்களுடனான பாலியல் உறவுகள் சமாச்சாரங்கள் மூடி மறைக்கப்பட்ட 1980களில் இந்த அம்மையாரின் சகோதரரா சட்டமாதிபராக பதவி வைத்த காரணத்தால் எலிசபெத் அம்மையாரை இந்த பொறுப்பிலிருந்து விலகும்படி வற்புறுத்தி பொதுமக்கள் மத்தியில் குரல்கள் பல ஓங்கி ஒலித்தன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் போரின் இறுதி கட்டங்களில் காணாமல் போனோர் குறித்து ஆராய்ந்து வரும் ஆணையம் இந்த விவகாரங்களில் அமைச்சர்கள் டக்ளஸ் தேவானந்தா, பிரதியமைச்சர் கருணா மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்படும் என்று கூறியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவில் உள்ள நம்முடைய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் 5 அமர்வுகளில் விசாரணைகளை நடத்தியுள்ள காணாமல் போனோர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோருக்கு எதிராக ஆட்கடத்தல் தொடர்பில் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்தால் அது குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. இது குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பராக்கிரம பரணகம அவர்கள் பிபிசியிடம் கருத்து தெரிவிக்கையில், உறுதியான சாட்சியங்கள் இருந்தால் அவை குறித்து நீதிமன்ற விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேல் விசாரணை செய்வதற்குரிய சாட்சியங்கள் இருக்குமானால் அது குறித்து நாங்கள் ஜனாதிபதிக்கு கையளிக்கின்ற அறிக்கையில் குறிப்பிட்டு மேல் விசாரணைகள் நடத்துமாறு பரிந்துரை செய்வோம். சாட்சியங்கள் இருக்குமேயானால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடத்தி அதற்குரிய தண்டனை அளிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்வோம். விடுதலை புலிகள் ஆட்சேர்ப்பதற்காக தமது பிள்ளைகளை பிடித்துச் சென்றதாக பலர் இந்த ஆணைக்குழு முன்னிலையில் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்கள். இராணுவத்திற்கு எதிராகவும் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவத்திற்கு எதிரான சாட்சியங்கள் குறித்து நாங்கள் விரிவாக ஆராய வேண்டியிருக்கின்றது. எந்த முகாமைச் சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் விசாரித்து அறிவதற்கு நீண்ட காலம் தேவையாக இருக்கும். ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக பெருமளவானோர் முன்வந்திருந்தார்கள். ஆனால் எமக்கு அளிக்கப்பட்டுள்ள கால அவகாசம் அடுத்த மாதத்துடன் முடிவடைகின்றது. இதனால் எஞ்சியுள்ள முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கு மேலும் கால அவகாசம் தேவையாக இருக்கின்றது என்றார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பராக்கிரம பரணகம அவர்கள். கடத்தப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு 19,000 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. இவற்றில் 750 முறைப்பாடுகளை விசாரிக்கப்பட்டிருப்பதாக ஆணைக்குழு கூறியிருக்கின்றது. இந்த ஆணைக்குழுவின் சிபாரிசுக்கு அமைவாக பதவியில் இருக்கின்ற அரசாங்க செல்வாக்குள்ளவர்களுக்கு எதிரான விசாரணைகள் குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று மனித உரிமைகள் சட்டத்தரணியாகிய ராஜகுலேந்திரா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்திய அரசியல் சூழ்நிலையிலே இலங்கையிலே அரசனுடைய செல்வாக்கு பெற்றவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகளுக்கு எதிராக ஒரு நீதியான விசாரணை நடத்தப்படும் என்பதிலே எவ்விதமான நம்பிக்கையும் அற்றவர்களாகத்தான் இங்கே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏனெனில் இதற்கு முன்னர் நிகழ்ந்த சில நிகழ்வுகள், உதாரணமாக சொல்ல போனால் அமைச்சராக இருக்கிற மேவன் சில்வா அவர்கள் ஒரு சமத்திய உத்தியோகத்தரை மரத்தோடு கட்டி வைத்து அடித்ததாகவும், அதன் பின்னர் அவரே என்னை கட்டி வைத்துக் கொண்டு அடித்துக் கொண்டார் என்று சொன்ன வாதிரியாக அவர் சத்திய கூட்டொன்றை அடைத்திருந்ததாக சொல்லப்பட்டது இருந்து, இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக ஒரு நீதியினை வழங்கக்கூடியதாக இந்த ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் இருக்காது என்பதுதான் பொதுவான கருத்தாகவும் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த ஆணைக்குழுவின் மூலம் அவர்களுக்கு முன்னால் அளிக்கப்படுகின்ற பாதிக்கப்பட்டவர்களுடைய சாட்சியங்கள் கூறப்படுகின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு எவ்விதமான நிவாரணம் கிடைக்கக்கூடிய அல்லது நிவாரணத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அதிகாரம் வாய்ந்ததாக இந்த ஆணைக்குழு இல்லை என்பதோடு, இந்த அரசினுடைய நோக்கமே அரசுக்கு எதிராக ஜெனீவாவிலே கொண்டு வரப்பட்ட பிரேரணையை முறியடிப்பதற்கும் அதற்கு வெள்ளையடிப்பதற்குமான முயற்சியாகத்தான் இந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை
என்றார் மனித உரிமைகள் சட்டத்தரணி ராஜகுலேந்திரா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் அனுப்பிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி இந்திய குறிப்புகளை எடுத்துக்கொள்வோம். உலகில் தொற்றுநோய் கட்டுப்பாட்டு மருந்துகளான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் செய்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. 2000 இரண்டாயிரத்தி 2010 இடைப்பட்ட 10 காலத்தில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் பயன்பாடு 36% அதிகரித்திருக்கிறது என்றும், இதில் முக்கால்வாசிக்கு காரணம் இந்தியா, சைனா, பிரேசில், ரஷ்யா, தென் ஆப்பிரிக்கா ஆகிய பிரிக்ஸ் நாடுகள்தான் என்றும் இந்த ஆய்வு கூறுகிறது. அனாவசியமாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டு அவர்களது உடல் நலம் கெடுகிறது என்றும், மருந்துக்கு கட்டுப்படாத புதிய நோய் கிருமிகளும் பெருகுகின்றன என்றும் அந்த ஆய்வு எச்சரிக்கிறது. இந்தியாவில் அனாவசியமாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுவது என்பது எந்த அளவிலே இருக்கிறது? இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக பிரிவின் முன்னாள் செயலாளர் டாக்டர் டி என் ரவிசங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சதாத்.
இந்தியா வந்து வளர்ந்த நாடுன்னு சொன்னாலும் தொற்று நோய்கள் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. ஒண்ணு ரெண்டாவது, இன்னைக்கு வந்து வேகமாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் ரேட்டும் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. மூணாவது, ஒரு 10-15% தேவையில்லாத இடத்துல ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒரு 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 குடும்ப மருத்துவர் அந்த குரூப்ல. என்ன காரணம்னா, இது இன்ஃபெக்ஷனா இருக்குமா நான் இன்ஃபெக்ஷனா இருக்குமா, இது தொற்று நோய் இல்லை ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ண அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து நோயாளிகிட்ட சொல்ற போது அவங்க வந்து அது மேல நம்பிக்கை இல்லாம பயன்படுத்துறது. நான்காவது விஷயம், ஓவர் த கவுண்டர் சேல், அதாவது பேஷண்ட் நோயாளிகளே பார்மசியில போய் மருந்தை வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த நிலைமை இன்னும் இந்தியாவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டங்கள் இருந்தாலும் மருத்துவர் இல்லை, எங்க ஊர்ல டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்மசியில போய் அவங்களே மருந்து வாங்குறதும் இருக்கின்றது. ஸோ இத்தனை காரணங்கள்னால தான் இந்தியாவில் ஆன்டிபயாட்டிக் ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குது, யூசேஜும் அதிகமாக இருக்கிறது.
இங்கே மேற்குலகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்காக போகிறோம்னா அது வைரல் இன்ஃபெக்ஷன்னா அதை வந்து ஆன்டிபயாட்டிக் குணப்படுத்தாது, நீங்கள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன்களுக்கும் கூட ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்துகிற ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. டாக்டர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறதில்ல, நோயாளிகளும் அதை எதிர்பார்க்காமல் இருக்கிறதில்ல, அந்த நிலைமை பற்றி என்ன சொல்ல வரீங்க?
அந்த நிலைமை வந்து எஜுகேஷன், நோய் பற்றிய தன்மையை வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து நம்பிக்கையை ஊட்டி மருந்தை போடாம இருந்து வாக்கலாம், இன்னொரு 5 கழிச்சு வாங்க, 3 கழிச்சு வாங்க அப்படிங்கிறத பொது மருத்துவர்கள் கொஞ்சம் செஞ்சோம்னா இந்த ஆன்டிபயாட்டிக் மிஸ்யூஸ் ஆர் ஓவர் யூஸ் இல்லாம இருக்கும். கண்டிப்பா இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்லல. அரசுக்கும் ஒரு கடமை உண்டு, இந்த நோய் இந்த மாதிரி வைரஸ் நோய் மக்கள் மத்தியில பரவி இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து இதுக்கு ஆன்டிபயாட்டிக் அவசியம் இல்லை அப்படிங்கிறது அரசாங்கமும் அவ்வப்பொழுது மக்களுக்கு தெரிவிச்சாங்கன்னா மருத்துவர்களும் அந்த கரெக்டாக அதுக்கு நோய்க்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும்.
இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தேவையில்லாமல் பயன்படுத்துகிற போது மருந்துக்கு கட்டுப்படாத நோய் வகைகள் புதுசாக உருவாகுது அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு மருந்து கட்டுப்படாத ஃப்ளூ, மலேரியா, ஏன் டியூபர்க்ளோசிஸே கூட அந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில் இந்த தவறுதலான பயன்பாடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழிவகுத்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இந்தியாவில் ஒரு ஒரு பெரிய தவறான ஒரு இது நடக்கிறதுன்னா, ஒரு மருத்துவர் 10 நீங்கள் மருந்து சாப்பிடணும், 6 நீங்கள் டிபிக்கு மருந்து சாப்பிடணும்னா அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாத நோயாளிகள் தான் அதிகம். இங்கே ஒரு 3 சாப்பிட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடுது, இருமல் இல்லை, ஜுரம் இல்லைன்னா மாத்திரையை நிறுத்திடுறாங்க. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்க்ளோசிஸ், எந்த மருந்துக்கும் அந்த நோயை கிருமியை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற திறமை இருக்கிற மருந்து குறையறதுக்கு காரணம் தான் இந்தியாவில் வந்து இந்த மருந்த வைத்தியத்தை ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறதுனால தான். இது வந்து நோயாளிகள் கிட்ட இருக்கிற பெரிய தவறான விஷயம்.
நோயாளிகள் தரப்பில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதே நேரத்தில் மருத்துவர்களும் சில மருந்து கம்பெனிகளோட, லோக்கல் மருந்து கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு குறிப்பிட்ட மருந்துகளை எல்லாருக்கும் எழுதுறது, சம்மந்தம் இல்லாமல் எழுதுறது, அந்த மாதிரியான குற்றச்சாட்டு பரவலாக இருந்துகிட்டு இருக்கு.
இந்த எல்லா கம்பெனியும் பல மருந்தை செய்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறாங்க. இந்த மருந்து தேவை இல்லாத பொழுது மருந்து போட போகிறதில்லை. சக்கரை நோயாளி இல்லாதவங்களுக்கு சக்கரை நோய்க்கு மருந்து எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு வந்து சக்கரை நோய் இந்தியாவில் அதிகரிச்சு போய் அந்த மருந்து கம்பெனிக்காரங்க தான் டாக்டரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் மருந்தை வந்து நிறைய இது பண்றாங்கன்னா சர்க்கரைக்கு தேவையில்லாத மருந்தை வந்து சர்க்கரை இல்லாத நோயாளிக்கு தர முடியுமா? ஒரு ஆன்டிபயோட்டிக்கையோ, ஒரு ரத்த அழுத்தத்துக்கு உள்ள மருந்தையோ, சர்க்கரை நோய்க்கு உள்ள மருந்தையோ இந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சட்ட விதிப்படி எல்லாருமே அதுல வந்து உட்பட்டு இருக்கிற பொழுது இந்த கம்பெனியோட தான் இந்த கம்பெனி மருந்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து யாரும் செய்ய முடியாது.
இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக பிரிவின் முன்னாள் செயலாளர் டாக்டர் டி என் ரவிசங்கர்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
தமிழ்நாட்டில் தமிழக கிரிக்கெட் சங்கத்தின் கிளப் நடத்திய விழா ஒன்றில் கலந்து கொள்ள கடந்த வாரம் வேட்டியில் வந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் கிளப் விதிகள் முழு கால் சட்டை போடாமல் வருபவர்களை அனுமதிக்காததால் கிளப்புக்குள் நுழைவதிலிருந்து தடுக்கப்பட்டார். இது தமிழக அரசியல் வட்டாரங்களில் எதிர்ப்பலைகளை உருவாக்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் இரண்டு வழக்கறிஞர்களும் வேட்டி உடுத்தி கொண்டு வந்ததால் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப் விழாவில் அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தமிழக மாநில சட்டத்துறையின் ஆலோசனை பெற்று முதலமைச்சர் கவனத்திற்கு இந்த சம்பவம் கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கே சி வீரமணி இன்று தமிழக சட்டமன்றத்தில் தெரிவித்தார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பில் முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவுக்கு சென்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், மூத்த வழக்கறிஞர் ஆர் காந்தி, வழக்கறிஞர் ஜி ஆர் சாமிநாதன் ஆகிய மூவரும் வேட்டி உடுத்தி கொண்டு சென்றதால் அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவத்தை தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய போதே அமைச்சர் கே சி வீரமணி இதை தெரிவித்தார். அத்துடன் அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப் கழக சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த கிளப்புகள் அந்த சட்டத்தின் கீழ் தாங்களே உருவாக்கி கொண்ட உள் சட்ட விதிகளின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இந்த விவகாரத்தை சட்டமன்றத்தில் எழுப்பிய திமுக கட்சியின் சட்டமன்ற தலைவர் மு க ஸ்டாலின் நீதிபதியையும் வழக்கறிஞர்களையும் அவமதித்த இந்த கிளப்புக்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
இது வந்து ஒரு 67 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி வெள்ளக்காரங்க காலத்தில் போடப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர்களிடம் நாட்டை விட்டு வந்தது பிறகு கூட அந்த கலாச்சாரத்தை மட்டும் இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறது உள்ளபடிய வேதனைக்குரிய ஒன்று. எனவே இது குறித்து ஏற்கனவே முன்னாள் நீதிபதி கிருஷ்ணயர் அவர்கள் இதே போன்ற ஒரு சம்பவத்தில் அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப வந்து அந்த ஒரு கிளப்பினுடைய மினிட் புத்தகத்திலே குறிப்பிட புத்தகத்திலே அவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. எந்த காரணத்தை கொண்டும் நான் என்னுடைய பாரம்பரியத்திற்குரிய உடையோடு செல்வதை தடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த மினிட் புத்தகத்திலே, குறிப்பிட புத்தகத்தில்
என்றார் திமுக கட்சியின் சட்டமன்ற தலைவர் மு க ஸ்டாலின். இந்த விவகாரம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு கருணாநிதி, தமிழர்களின் கலாச்சார அடையாளம் வேட்டி என்றும் அதை அணிந்து வரக்கூடாது என்று தடை விதிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுவாக தமிழ்நாட்டில் பொது இடங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு வருபவர்கள் இப்படித்தான் ஆடை உடுத்தி வர வேண்டும் என்று கட்டுப்பாடு இருந்தால் அவற்றை நீக்குவதற்கு அரசே முன்வந்து அறிவுரை வழங்குவதுதான் இதுபோன்ற நடவடிக்கைகள் இனியும் நடக்காமல் இருக்க உதவியாக இருக்கும் என்றும் கருணாநிதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு தனி சட்டம் ஒன்றை இயற்றி எல்லா இடங்களிலும் வேட்டி கட்டி கொண்டு செல்ல தடையில்லை என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட கிளப்புகள் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தமிழர்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டது என்றும், ஆனால் அடிமை விலங்குகள் உடைந்து ஆங்கிலேயர் ஆட்சி அகற்றப்பட்ட பின்னரும் அன்றைய கலாச்சார ஆதிக்கத்தை இன்றளவும் நடைமுறைப்படுத்துவது வெட்கக்கேடான செயலாகும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வழக்கறிஞர்கள் இன்று போராட்டம் ஒன்றையும் நடத்தினர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாட்டில் தயாரான பல திரைப்படங்கள் திரையரங்குகளை எட்டாத நிலை இருக்கும் சூழலுக்கு தீர்வு காணும் வணிக முயற்சி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழ் திரையுலகில் பல நல்ல திரைப்படங்களுக்கு திரையிட விநியோகிஸ்தர்கள் மற்றும் திரையரங்குகள் கிடைக்காத நிலை இருப்பதற்கு தீர்வு காணும் ஒரு முயற்சியாக வெளியாகும் திரைப்படங்களை நேரடியாக மக்களின் வீடுகளுக்கே கொண்டு செல்லும் வணிக முயற்சி ஒன்று தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியில் சினிமா டூ ஹோம் என்று அழைக்கப்படும் நிறுவனம் ஒன்றை இயக்குநர் மற்றும் நடிகர் சேரன் துவக்கியுள்ளார். திரையுலகில் தயாரிக்கப்படும் படங்கள் வெகுவாக உயர்ந்துள்ள போதும் வெளியாகும் படங்களின் எண்ணிக்கையை உயர்த்த முடியாத சூழல் நிலவுவதால் தான் இந்த முயற்சியை துவக்கியுள்ளதாக அவர் கூறினார். திரையரங்குகளில் மட்டும் வெளியிடப்பட்டு வர்த்தகம் செய்யப்பட்ட திரைப்படங்களை சின்னத்திரையிலும் திரையிட சாட்டிலைட் ரைட்ஸ் என்கிற முறையில் வருவாய் ஈட்டியது போல இன்னமும் ஒரு புதிய பொருள் ஈட்டும் முயற்சிதான் இது என்றார் சேரன். கள்ள சந்தையில் இதுபோல திரைப்படங்கள் வெளியிடப்படும் நிலை ஏற்கனவே இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்துதான் அவரது இயக்கத்தில் உருவாக்கப்பட்டு வெளியாக வெகு நாட்களாக காத்திருக்கும் திரைப்படமான ஜேகே எனும் நண்பனின் கதை என்கின்ற அந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியாகும் அதே நாளில் ரசிகர்களின் இல்லங்களுக்கும் நேரடியாக கொண்டு சேர்க்கும் திட்டத்தை துவக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். அதனால் இந்த திரைப்படம் வெளியாகும் அதே தினத்தில் இந்த திரைப்படத்தை டிடிஎச் எனப்படும் தளத்தில் நேரடி பரப்புகை மூலமாகவும் கைபேசியில் சிறப்பு பயன்பாட்டு மென்பொருள் மூலமாக நேரடியாகவும் ஒளித்தட்டின் வாயிலாகவும் ரசிகர்கள் காண முடியும் என்று சேரன் தெரிவித்தார். தமிழ் திரையுலகை சேர்ந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் கமல்ஹாசன் இதே போன்ற ஒரு முயற்சியை முன்னதாக அவரது விஸ்வரூபம் என்கின்ற திரைப்படத்தை வெளியிட முற்பட்ட போது முயன்று அது அவருக்கு சாத்தியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இது தொடர்பாக இயக்குனர் சேரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது எல்லாத்தையும் தாண்டி இது மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கும். அவங்க வந்து குறைந்த விலையில படம் பாக்குறத விரும்புறாங்க. யாருமே 1000-500 செலவழிக்கிறதுல பெரிய நாட்டம் இல்ல. சில படங்களுக்கு மட்டும்தான் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அப்புறம் அதை தாண்டி வந்து இது திரையரங்கத்துக்கு எதிரானது இல்லை. ஏன்னா திரையரங்கத்தோட சேர்ந்துதான் நாங்க இயங்க போறோம். திரையரங்கத்திலையும் இந்த படம் வெளியாகும், டிவிடிலையும் வெளியாகும், அத்த சேனல் மற்ற சேனல்களையும் வெளியாகும்.
இது தொடர்பா வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் அமைப்புகளோடையும் தயாரிப்பாளர்கள் அமைப்புகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க கருத்துக்கள்ல?
இல்ல, நாங்க தயாரிப்பாளர்களோட இயக்குநர்களோட எல்லாம் பேசியிருக்கோம். திரையரங்கத்தோட இப்ப முதல்ல வந்து இதுல வந்து கருத்து வேறுபாடோ இல்ல வேற்றுமையோ இல்ல வந்து எதிர்ப்புகளோ வரும்னு நினைச்சாதான் நாங்க அதோட எல்லாம் பேசணும். நான் முதலீடு செய்த இந்த திரைப்படத்தை வந்து வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு புது யுத்தியை கண்டுபிடிக்கும் போது நான் எல்லாருக்குமே தெரியப்படுத்திருக்கேன். பட் அவங்களோட அனுமதியை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை
என்றார் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் சேரன். திரையரங்கு உரிமையாளர்கள் போன்றவர்களிடம் அனுமதி பெற தேவையில்லை என்றும் சேரன் கூறும் சமயத்தில் இது போன்ற புதிய முயற்சிகள் குறித்து கருத்து கூற திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அபிராமி ராமநாதனிடம் கேட்ட பொழுது,
அந்த டிடிஎச்ல வர்றதை வச்சு உடனே அதுக்கு காப்பி எடுத்து இலவசமா வீட்டுக்கு போயிட்டு ₹5 வித்துட்டு வந்துருவானுங்க எல்லாரும். அதனால அது மிகப்பெரிய ஆபத்து இவங்க பண்றதுனால. திருட்டு வீசிட்டு வளரும்.
ஈடுபடுறவங்கிட்டான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பேசுனீங்கன்னா அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவீங்க?
சினிமான்னு எடுத்தா ஒன்னு டிடிஎச்சுக்குன்னே எடுத்துருங்க படத்தை, இல்ல தியேட்டருக்குன்னே எடுங்க அப்படின்னு கோரிக்கையா இருக்கும். தியேட்டருக்குன்னு எடுத்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு இல்ல 30 நாள் கழிச்சு டிடிஎச்ல போடுங்கன்னு சொல்ல வேண்டி வரும்
என்றார் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ராமநாதன். இதே சமயம் திரைப்படத்தை விநியோகம் செய்பவர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் மத்தியில் எத்தகைய கருத்துக்கள் நிலவுகிறது என்பது குறித்தும் தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படவில்லை. அதனால் இது தொடர்பான கருத்துக்களை கூற சொல்லி சமீபத்தில் தங்க மீன்கள் என்கின்ற படத்திற்காக திரைப்பட தேசிய விருது பெற்ற தயாரிப்பாளர் ஜெய சதீஷ்குமாரிடம் கேட்டேன்.
அதாவது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சைவம் அப்புறம் இன்னும் 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து டிவிடிஸ் வந்து மார்க்கெட்ல ஹிட் ஆச்சு. அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா அதுக்குன்னு இருக்கிற அந்த டிவிடி மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து யூஸ் ஆயிட்டாங்க இந்த திருட்டு விசிடி .com இந்த டொரண்டோ மற்றபடி என்னென்ன பைரசிஸ் வருதோ அதெல்லாம். இப்ப இது பண்றதால நமக்கு வந்து அடிஷனலா என்ன பெரிய பிளஸ்னா இதுல இருந்து எந்த வருமானம் வந்தாலும் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து சேரப்போகுது. இது பண்ணாம இருந்தாலும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதனாலே இப்ப டிவிடிஸ் வர அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டதால யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் இது ஒரு களமா இறங்கியிருக்காரு. நம்மளும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்
என்றார் ஜே சதீஷ்குமார்.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயார் துவங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் பிரபல ஆட்டக்காரருமான மஹேல ஜெயவர்தன டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார். அவர் தமது டெஸ்ட் வாழ்க்கையில் 33 சதங்களை அடித்துள்ளார். கடந்த 2006 கொழும்பில் நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக அவர் 374 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுவே ஒரு இன்னிங்ஸில் அவர் எடுத்த அதிகபட்ச ஓட்டமாகும். 145 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள மஹேல ஜெயவர்தன அதில் மொத்தமாக 11,493 ஓட்டங்களை எடுத்துள்ளார். எனினும் அவர் ஒருநாள் போட்டிகளில் இலங்கைக்காக பங்கு பெற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மகளே ஜெயவர்தன, 1997 இந்தியாவுக்கு எதிராக கொழும்பில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில்தான் முதல் முறையாக ஆடினார். அந்த போட்டியின் முதல் ஆட்டத்தில் 66 ஓட்டங்களை அவர் எடுத்தார். அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான அந்த இலங்கை அணி அந்த போட்டியின் முதல் ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 952 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்று வரை உலக அளவில் அந்த ஓட்ட எண்ணிக்கை ஒரு சாதனையாகவே இருக்கிறது. அடுத்து, உலகமே பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதிப் போட்டியில் ஜெர்மனி அர்ஜென்டினாவை 1-0 எனும் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது. இந்த உலகக்கோப்பை போட்டியின் பல அம்சங்கள் குறித்து சர்வதேச கால்பந்து பயிற்சியாளர் பட்டயம் பெற்றவரும் பயிற்சியாளருமான ராபின் சார்ல்ஸ் ராஜா அவர்களிடம் பேசினேன்.
ஜெர்மனியோட கேம் பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் கப்ல டே 1ல இருந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டாவே வந்துட்டு இருந்தாங்க. இந்த உலகக்கோப்பையில அவங்க வந்து யூனிஃபைட் ஜெர்மனியா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் கப் வின் பண்றாங்க. ஆனா அந்த ஜெர்மனிக்கு பாத்தீங்கன்னா, அந்த குழுவோட டீம் ஸ்பிரிட், ஹைலி டெக்னிக்கலி கிஃப்டட் டீம், ஒன்னா முயற்சி எடுத்து ஒன்னா உழைச்சாங்க. இந்த டீமுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஒரு 6-8 அந்த டீமோட பிளான் ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் சொல்றதுக்கு இல்ல.
இதே குணாதிசயங்கள் வந்து இந்த போட்டியில கலந்து கொண்ட மத்த அணிகளுக்கு இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வி எழுதுல.
மற்ற அணிக்கு இல்லன்னு கிடையாது, இருந்தது. இந்த ஜெர்மன் டீம் பாத்தீங்கன்னா, முழு டீமுமே அவங்களோட புண்டஸ்லீகா, அதாவது அவங்களோட லீக் விளையாடுற பிளேயர்ஸ். ஆனா பிரேசில்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் ஃபேன்ஸ் விளையாடுவான், நெய்மார் அங்க பார்சிலோனா. சோ இப்படி ஒரு ஒரு பெரிய பெரிய கிளப் கண்ட்ரிஸ் விளையாட பிளேயர். ஆனா ஜெர்மன் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமா நான் கருதுறது என்னன்னா, அவங்க வந்து அவங்களோட லோக்கல் லீக் அதுல ஒன்னா விளையாடி வெல் நிட்டட் டீமா இருந்திருக்கு.
இப்போ இந்த உலக கோப்பையில் பார்த்தோம்னா பெரிய அப்செட்டுகள் இருந்திருக்கிறது, சின்ன அணிகள் பெரிய அளவில் ஆளுமை செலுத்தி சிறப்பாக ஆடிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை போட்டி வந்து என்ன செய்தி சொல்லுது?
இப்போ நம்ம பார்க்க போனா, அந்த சிலி, கோஸ்டரிக்கா, ஈரான் டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது, சோ கால்டு வலுவான நாடுகள்னு சொல்லப்போன பிரேசில், இத்தாலி, பிரான்ஸ், அதாவது ஏற்கனவே அவங்க உலகக்கோப்பை வின் பண்ண டீம்ஸ், அதை பார்க்கும்பொழுது இனிமே வந்து வர்ற உலகக்கோப்பையில் எந்த டீமுமே நம்ம ஏற்கனவே வின் பண்ணியிருக்கோன்ற இதில் கொஞ்சம் கூட வர முடியாது. ஏன்னா பிரேசிலோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். சோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த உலகக்கோப்பையில ஒரு பெரிய பாடம் எல்லா பெரிய டீம்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிளேயர் ஸ்பெயின்ல விளையாடுவான், ஒரு பிளேயர் இங்கிலாந்துல விளையாடுவான். உலகக்கோப்பைக்கு முன்னால ஒரு 10 மேல டீமை கேதர் பண்ணி 2 கேம்ப் போட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலான்ற அந்த பழைய காலத்து இதெல்லாம் இப்போ இனிமே வந்து நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப கோஸ்டரிக்கா, சிலி இவங்க எல்லாம் லாங் டேர்ம் பிளான், 4 ஓகே இப்பவே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வென் டஸ் த நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட், எப்போ அடுத்த உலகக்கோப்பை எப்போ ஆரம்பிக்கணும், இப்பவே. இப்போ இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சு உடனே நெக்ஸ்ட் இம்மீடியட்டா அவங்க உட்காந்து பிளான் பண்ணி திங்க் பண்ணி, ஏன்னா அந்த பிளானிங்ல தான் ஜெர்மனோட சக்சஸே அமைஞ்சிருக்கு.
ஃபுட்பால பொறுத்த வரைக்கும் பிரேசில் தான் அதனுடைய ஸ்பிரிச்சுவல் ஹோம். பிரேசில் ஃபுட்பாலினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்?
நம்ம இவ்வளவு நாள் வந்து என்ன நினைச்சோம்னா, பிரேசில் அவங்க தான் கால்பந்துக்கே கடவுள்ன்ற மாதிரி நினைச்சிருக்கோம். பட் ஆனா நிச்சயமா ஒரு பெரிய ரிவைவல் வரணும் அந்த ஊர்ல. ஏன்னா அந்த ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாம அவங்க அழுறது, என்ன ஒரு டோட்டல் கமிட்மெண்ட். அப்போ அதுக்கு அந்த 11 பிளேயரும் நிக்கணும் அவங்களுக்காக. நேற்று அர்ஜென்டினா பிளேயர்ஸ் கூட பாத்தீங்கன்னா, மெஸ்ஸி ஒரு ஸ்ட்ரைக்கர், ஸ்டார் ஸ்ட்ரைக்கர், ஆனா ஒரு பாலுக்கும் கீழே வரைக்கும் சேஸ் பண்ணி, சோ தான் தேசத்துக்காக அவங்க முழு இதை கொடுக்கும்போது, நிச்சயமா பிரேசிலும் ஒரு உட்கார்ந்து ஒரு தரோ ஸ்டடி அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னா, பிரேசில் வந்து இனிமே சொல்லலாம் நாங்க வின் பண்ணோம். ஆனா அடுத்த உலக கோப்பைக்கு இப்போ யாருமே ஒரு இதா எடுப்பாங்க. ஆனா நிச்சயமா அவங்க இது ஒண்ணு பண்ணுவாங்க, ஏன்னா அங்க டேலண்ட் இருக்கு, இல்லன்னு கிடையாது. இது மூலியமா ஒரு ரிவைவல் வரும் பிரேசில்ல.
இப்ப ராபின், இந்த உலக கோப்பை போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான வீரர் அல்லது ஒரு சிறப்பான வீரரை நம்பி ஒரு அணி இருக்கிறது, அவரால் முடியலன்னா அணி தோல்வி அடையுது அப்படிங்கிற அந்த செலிபிரிட்டி கல்ச்சர், அந்த ஒரு நபரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த உலக கோப்பையோட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏற்புடையதா நியாயமா? அது
அதாவது செலிபிரிட்டி கல்ச்சர்னா அவங்க கிளப்புக்கு தான் பண்றாங்களே தவிர, எனக்கு என்னமோ அந்த கண்ட்ரிக்கு அந்த அளவுக்கு, எக்ஸப்ட் மெஸ்ஸி, ரொனால்டோ ஒன்றும் பெரிய அளவில் பண்ணல. மேரடோனா பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் ட்ரிபிள் பண்ணி இண்டிவிஜுவலா ஒன் மேன் ஒரு டீம் வந்து நிற்கக்கூடிய தன்மை இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ரொனால்டோ ஒரு ஃபெயிலியர், மெஸ்ஸி ஓகே கோல்டன் பால் தான் வின் பண்ணாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளேயரை வச்சு உலகக்கோப்பையை வின் பண்ணலான்ற அந்த கனவு நிச்சயமா நிறைவேறாது. நம்ம
சென்னையில் உள்ள சர்வதேச கால்பந்து பயிற்சியாளர் ராபின் சார்ல்ஸ் ராஜா.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராம் கிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக தற்பொழுது வந்திருக்கும் செய்தி ஒன்றுடன் விமல் சோக்கநாதன்.
சர்ச் ஆஃப் இங்கிலாந்து திருச்சபையின் உயர்மட்ட ஆளும் அமைப்பு பெண்கள் ஆயர்களாக நியமிக்கப்படுவதை அங்கீகரித்திருக்கிறது. யோக் நகரில் 5 நடைபெற்ற இன்றைய கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியத்துவம் மிக்க இந்த முடிவின்படி, இவ்வாண்டு முடியும் முன்னர் முதற் தொகுதி பெண் ஆயர்கள் இங்கிலாந்து தேவாலயங்களில் பதவியேற்பதை நாம் காண முடியும்.
தற்பொழுது வந்த செய்தியை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.